வாசகம். ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பில் வளர்வீர்களாக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து அதிகாரம் 3:7-7
தீண்டும் தீமை துன்பங்களை
கேட்டு
விலகி
முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும். நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அள்ளும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம். இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்களும் ஒருவர் ஒருவருக்காக எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. கூர்ந்து மகிழ்ந்திடுவோமது பேரன்பால் நிறைவழி நாங்கள் கலி கூர்ந்து மகிழ்ந்திடுவோ. மனிதரை பொழுதிக்கு திரும்பிட செய்கின்றே மானிடரே மீண்டும் பொழுதியாகுங்கள் என்கின்றே. ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போல இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ள உமது பேரன்பால் நிறைவழியும் கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் கலி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்று ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் உம் மொழியருக்கு இரக்கம் காட்டும் உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் கவி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் கவி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலி கோர்த்து மகிழ்வோம். கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாய், நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியாரோடும். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தியும் எழுதிய தூயன செய்தியில் இருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 42-51 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியதும், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவாரென உங்களுக்கு தெரியாதும். இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவானென்றும் வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் வெளித்திருந்தும் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாள்களுக்கும் வேளாவேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போதும் தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியால் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டும் தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவன் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு என் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இன்றைய நாளில் புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் கடிதத்திலிருந்து நாம் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். புனித பவுலடிகளார் எழுதிய முதல் கடிதம் இந்த கடிதமே. புதிய ஏற்பாட்டில் முதல் நூலும் தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம்தான். இந்த திருமுகத்தை புனித பவுலடிகளார் ஏன் எழுதினார், எந்த சூழலில் அவர் இதை எழுத முற்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்வதும் இன்றைய நாள் இறை வார்த்தையை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் பேருதவியாய் அமைந்திடும். எதற்காக பவுலடிகளார் ஒரு கடிதத்தை எழுதுகிறார்? பொதுவாக நாம் அறிந்திருப்போம், விவிலியம் என்பது கடவுள் மனிதருக்கு எழுதிய அன்பு கடிதம் என சொல்லி அதே விளக்கத்தை பவுலின் கடிதங்களுக்கு நாம் கொடுத்து விட முடியுமா என கேட்டால் கொடுக்க முடியாது. இதை அன்பு கடிதம் என சொல்லி சுருக்கிவிடாமல் பவுலின் ஆதங்கம், பயம், ஏக்கம், மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அளவிட முடியாத அன்பு ஆகியவற்றின் வெளிப்பாடாகத்தான் நாம் அவருடைய கடிதங்களை காண வேண்டும். தன்னுடைய இரண்டாவது தூதுரை பயணத்தில், அதாவது ஏறக்குறைய கிபி 50 ஆண்டளவில் புனித பவுல் பயணத்தை மேற்கொள்கிறார். மாசிதோனியாவின் தலைநகரமான தெசலோனிக்காவிற்கு அவர் வருகிறார். ஏறக்குறைய 3 வாரங்கள் அவர் இந்த பகுதியில் தங்கி இறை வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். பொதுவாகவே பிற இனத்து மக்களுக்கு நற்செய்தியாளராய் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என சொல்லி இறை வார்த்தையை ஆண்டவரை இன்னும் அறிந்திடாத தொலைதூர மக்களுக்கு அறிவித்தவராய் பவுல் இருக்கிறார். அதே வரிசையில்தான் இன்றைய நாளில் அவர் ரோமை ஆட்சிக்குட்பட்டிருந்த மாசிதோனியாவின் தெசலோனிக்க பகுதியில் தன் பாதங்களை பதிக்கிறார். திருத்துதர் பணிகள் 17 குறிப்பிடுவது போல 3 ஓய்வு நாள் தொழுகை கூடங்களில் அவர் போதிக்கிறார். ஆக அந்த 3 அவர் செய்த பணிகள் அளப்பரியது. நாம் தெசலோனிக்கர் புத்தகத்தின் 2 படித்தோம் என சொன்னால், ஒரு தந்தை தன் பிள்ளைகள் மீது அன்பு செய்வது போல, தன் பிள்ளைகளை அவர் பார்த்து கொள்வது போல தெசலோனிக்க மக்களை பவுல் பாவிக்கிறார். அவர்களுக்காக பணி செய்கிறார். தன் பணிக்காக அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அவர் தன் கைப்பட உழைத்து இரவு பகலாய் அந்த மக்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார். ஆண்டவரை பற்றிய செய்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறார். அவர் அறிமுகம் செய்ததன் விளைவு என்ன? நாம் திருத்துதர் பணிகள் 17 படிக்கலாம். கிரேக்கர்களும் மகளிரும் கூட இறை வார்த்தையை நம்பி பவுலுக்கு பின்னால் படையெடுக்கிறார்கள். ஏராளமான மக்கள் புனித பவுலின் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் இயேசுவில் அதிகமான நம்பிக்கை கொண்டு பவுல் வழியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவரே உலகின் இரட்சகர் என அறிக்கையிட்டு இயேசுவின் பின் செல்ல முன் வருகிறார்கள். எந்த அளவிற்கு பவுலடிகள் இறை மக்களை அந்த பகுதியில் கட்டி எழுப்பினாரோ அதே அளவிற்கு பவுல் தன் பணியின் வழியாக தனக்கான எதிரிகளையும் அவர் சம்பாதிக்கிறார். முதல் முறையாக கிறிஸ்தவம் நுழைந்திடாதம், கிறிஸ்துவின் வார்த்தை கேள்விப்பட்டிராத பகுதியில் அவர் போதிக்கிறாரே, அந்த பகுதியில் அவருக்கு சவால்கள் நிறைய இருந்தன. ஆகவேதான் நாம் திருத்துதர் பணிகள் 17:1-10 படித்தால் இரவோடு இரவாக பவுல் தெசலோனிக்க பகுதியை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வருகிறது. இன்றைய நாளில், இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்க்கின்ற யதார்த்தம் இருக்கிறது. ஒரு பங்கு தளத்தில் பணி செய்துவிட்டு வேறு பங்குக்கு மாறி செல்கின்ற பொழுதும் தான் முன்பிருந்த பங்கை குறித்தோம், அந்த பங்கின் ஆன்மீக நலன்களை குறித்தோ அதிகமாக யாரும் கண்டுகொள்வதாக தெரிவதில்லை. ஆனால் புனித பவுல் அத்தகைய வழியை அவர் கை கொள்ளவில்லை. அவர் என்ன செய்தார்? எந்த பகுதியில் இறை வார்த்தையை விதைத்தாரோ, எந்த மக்களிடமிருந்து 100 இறை வார்த்தையினுடைய பயன் கிடைக்க வேண்டும் என உழைத்தாரோ, அந்த மக்கள் தொடர்ந்து இயேசுவில் நம்பிக்கையோடு வாழ, இயேசுவின் பாதையை மட்டும் பின்பற்ற, இதுவரை தாங்கள் வழிபட்ட வேற்றுதெய்வ வழிபாட்டிலிருந்து அவர்கள் மாறி புதுப்படைப்பாக மாறி இருக்கிறார்களே, அந்த வாழ்வில் தொடர்ந்து ஓட அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் அவரால் தெசலோனிக்காவிற்கு செல்ல முடியவில்லை. அவரே குறிப்பிடுகிறார், நான் 2 வர பார்த்தேன், ஆனால் என்னை சாத்தான் தடுத்தான் என சொல்லி. அவர் அப்படியே விட்டுவிடவில்லை. மாறாக தன்னுடைய பணியின் வழியாக எந்த மக்களை கட்டி எழுப்பினாரோ அந்த மக்களை தன் கடிதங்கள் வழியாக அவர் மீண்டும் கட்டி எழுப்புகிறார். இந்த பின்னணியில்தான் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அவர் கால்நடையாக நடந்து சென்று இறை வார்த்தையை அறிவித்தாரோ, இயேசுவை அறிமுகம் செய்தாரோ, அந்த பகுதியின் நம்பிக்கை மேலும் தேய்ந்து விடாமல் இருக்க, நம்பிக்கை கட்டி எழும்ப அவர் கடிதம் எழுதுவதை கடிதங்கள் வழியாக சபைகளிடம் பேசுவதை ஒரு புது யுக்தியாக அவர் கையாளுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் முதல் முறையாக புனித பவுலடிகளார் தனக்கும் தான் உருவாக்கிய திருச்சபைக்கும் இடையிலே ஒரு இடைவெளியை அவர் உணர்கிறார். இதுவரை அவர் சபைகளோடும் சபையிலிருந்த மக்களோடு நேரடியாக உரையாடினார். கிறிஸ்துவை பற்றிய விளக்கங்களை கொடுத்தார். அவர்கள் கேட்ட எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தார். ஆனால் முதல் முறை நம்முடைய காலம் போல் அன்று அல்ல. வலையொலியில் நாம் பார்க்கலாம், பேசலாம், உரையாடலாம், கூட்டங்களை நடத்தலாம், பள்ளி கல்லூரிகளை நாம் முன்னெடுக்கலாம். ஆனால் அன்றைய காலத்தில் நேராக பார்க்க முடியாத சூழல். கடிதங்களை கையில் எடுக்கிறார். ஏனென்று சொன்னால் முதல் முறையாக பவுலடிகளார் இடைவெளியை உணர்கிறார். விவிலியத்தின் சில பகுதிகளில் இடைவெளியின் தாக்கம் ஆபத்திற்குரியதாக இருந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம், கடவுள் நம் முதல் பெற்றோர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், மீண்டுமாக தன் பிள்ளைகளை அவர் பார்க்க வருகிறார். இரண்டிற்கும் இடைவெளியில் நம் முதல் பெற்றோர் பாவம் செய்கின்றனர், அருள் வாழ்வை இழந்து போகின்றனர். மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை மனிதர் பார்க்கின்றனர். தங்கள் பெயரை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் பாபில் கோபுரத்தை கட்டி எழுப்புகின்றார்கள். அந்த இடைவெளி ஆண்டவரால் சபிக்கப்படுகிறது. மனிதமும் மண்ணிலே வீழ்ந்து அது தரைமட்டமாக போகிறது. மனிதரும் ஒளியினால் பிரிக்கப்படுகின்றனர். தன்னுடைய மகன் ஏசாவை அழைத்து ஈசாக்கு வேட்டைக்கரை வேண்டுகிறார். தந்தையின் உத்தரவை பெற்றுக்கொண்டு வேட்டையாடச் சென்று ஏசா வேட்டைக்கரியை கொண்டு வருகின்ற இடைவெளியில் யாக்கோபு தன் தந்தையையும் தன் சகோதரனையும் ஏமாற்றுகிறான். இப்படியாக இடைவெளியினுடைய தாக்கம் இருக்கிறதே, அது பல இடங்களில் ஆபத்தாக அமைந்திருப்பதை நாம் உணரலாம். விடுதலை பயணத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த மக்களை அடிமை நிலமாக எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அவர் ஆண்டவரோடு பேசுவதற்காக சீனாய் மலைக்கு சொல்கிறார். அவர் வருவதற்கு காலம் தாழ்த்துகின்ற மத்தியிலே மக்கள் தங்களை வழி நடத்துவதற்கும் ஒரு கடவுளை அவர்கள் பொற்கொன்றாய் தங்களுக்கென அவர்கள் வடித்துக் கொள்கிறார்கள். அவரின் இடைவெளியை அவர்கள் வேற்று தெய்வத்தை வழிபடுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். யோசுவா புத்தகம் 24 அதிகாரத்தில் இவ்வாறு படிக்கிறோம். யோசுவா மக்கள் முன்னிலையில் அவர் உரக்க சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் சொல்லி. அவர் வார்த்தைகளை கேட்ட இஸ்ரேல் குலத்தின் ஒட்டுமொத்த தலைவர்களும் மக்களும் மீண்டுமாக சொல்கிறார்கள், நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் சொல்லி. 24 அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது யோசுவாவின் காலம் முழுமைக்கும், யோசுவாவின் காலத்தை கடந்து வாழ்ந்த மூதாதையர் காலம் முழுமைக்கும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள். இதனால் வரை ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அத்துணை காரியங்களையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் காலம் செல்கின்றது, இடைவெளி பிறக்கின்றது, அவர்கள் மீண்டுமாக வேற்று தெய்வங்களுக்கு பின்னால் படையெடுக்கின்றார்கள். ஒட்டுமொத்த நிதி தலைவர் புத்தகத்தை நாம் படித்தால் 8 முறை இந்த வார்த்தையை கேட்கலாம், ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை இஸ்ரேல் மக்கள் செய்தார்கள் என சொல்லி. அவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் ஒரு நீதி தலைவரை கொடுப்பார். அவர் மறைந்ததும் இடைவெளியை பயன்படுத்தி மீண்டுமாக மக்கள் வேற்று தெய்வங்களுக்கு பின்னால் செல்வதை நாம் படிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலும் கூட இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்க்கிறார். யோவான் அச்சு 21 அதிகாரத்திலே பேதுரு தன்னோடு இருந்த சகசீடர்களை பார்த்து நான் மீன் பிடிக்க செல்கிறேன் என சொல்லி கிளம்புகிறார். உடனிருந்த அத்துணை சீடர்களும் நாங்களும் வருகிறோம் என சொல்லி இயேசு உயிர்த்து அவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்கு இடைவெளியிலே காட்சி கொடுத்த பிறகு சீடர்களை எல்லாம் திடப்படுத்துவதற்கு முன்னதாக இடைவெளியை அவர்கள் தவறாக பயன்படுத்தி மீண்டும் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவதை நாம் விவிலியத்தின் பல பகுதிகளிலே வாசிக்கலாம். இந்த இடைவெளியின் அச்சத்தை, இடைவெளியின் ஆபத்தை பவுல் முழுமையாக உணர்ந்திருந்தார். ஆகவேதான் திசலோனிக்க மக்கள் மீண்டுமாக உண்மையான இயேசுவை விட்டு அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு செல்வார்களோ என்கின்ற அச்சம் அவரை முழுமையாக ஆட்கொள்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் தெசலோனிக்க கடிதத்திலே 2 அதிகாரத்தில் இப்படியாக எழுதுவார், இயேசுவின் காலத்தில் இயேசுவையும் அவரை சார்ந்திருந்தவர்களையும் யூத மக்கள் துன்புறுத்தியது போல உங்களை உங்கள் மக்களே துன்பத்திற்கு ஆட்படுத்துவார்கள் என சொல்லி. துன்பம் வரும் என்பதை பவுல் முன்னரே அறிந்திருந்தால், ஆனால் துன்பத்தை அந்த மக்கள் அனுபவிக்கின்ற பொழுது அவர்களோடு தன்னால் இருக்க முடியவில்லை, நம்பிக்கையில் அவர்களை ஆழப்படுத்த முடியவில்லை, ஒருவேளை தாங்கள் அனுபவிக்கின்ற துன்பத்தின் பொருட்டு இந்த மக்கள் இயேசுவை மறுதளித்து மீண்டுமாக வேற்று தெய்வங்களுக்கு பின்னால் சென்று விடுவார்கள் என்கின்ற அச்சம் பேதுருவை வெகுவாக பாதிக்கின்றது. அவர் மனமுடைந்து போகின்றார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் தெசலோனிக்க சபையை குறித்தும் அவர்கள் நம்பிக்கையில் ஆளப்பட வேண்டும் என சொல்லி அவர் வேண்டிக் கொண்டே இருப்பார். என்று சொன்னால் அவரால் மக்களை நேரடியாக காண முடியவில்லை. ஏன் இந்த இடைவெளியை குறித்து பவுல் அச்சப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் இறை வார்த்தையின் இரண்டாவது கருத்து பிறக்கின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை. அன்பிற்குரியவர்களே, தெசலோனிக்கர் முதல் கடிதத்தை பவுல் எழுதுகின்ற பொழுது அவருடைய ஆழமான நம்பிக்கை எதுவென சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி அவர் இறந்து உயிர்த்து விண்ணகத்திற்கு ஏறி சென்றாரோ அவர் மிக விரைவிலேயே மீண்டுமாக இறங்கி வர இருக்கிறார் என்பதை அவர் நம்பினார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இறங்கி வருகின்ற பொழுது யாரெல்லாம் நம்பிக்கை நிலைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரோடு நித்தியத்திற்கும் வாழ்வார்கள் என்பதை பவுல் அறிந்திருந்தார். இதை நாம் தெசலோனிக்கர் கடிதத்தின் 4 படிக்கலாம். இதோ கட்டளை பிறக்க தலைமை வானத்துதர் சொல்ல கடவுளுடைய எக்காலம் மூத ஆண்டவர் இறங்கி வருவார். நாம் மேகங்களிலே வான்வெளியில் அவரை காணச் செல்வோம். அவரோடு தொடர்ந்து வாழ்வோம் என பவுல் உறுதியாக நம்பினார். தான் ஏற்படுத்திய தெசலோனிக்கு திருச்சபையின் மக்கள் அனைவரும் துன்பத்தினால் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லாமல் நம்பிக்கையை நிலைத்திருந்தும் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என சொல்லி பவுல் விரும்பினார். இருந்தாலும் அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பம், துன்பத்தின் மத்தியில் தன்னால் இருக்க முடியவில்லை என்கின்ற ஏக்கம் பவுலை கவலைக்குள்ளாக்குகின்றது. அவர் என்ன செய்கிறார்? தன்னால் போக முடியவில்லை என சொல்லி அவர் அப்படி இருந்து விடவில்லை. மாறாக அவர் திமோத்தேயை அனுப்புகிறார். திமோத்தேயை அங்கு செல்கிறார். தெசலோனிக்க மக்களை காண்கிறார். இரண்டு காரியங்களை அவர் தெசலோனிக்க மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறார். முதல் காரியம், இன்னலுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் அந்த மக்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இரண்டாவது காரியம், அவர்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தின்படி ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவில் அவர்கள் நிலைத்து இருக்கிறார்கள். இந்த இரண்டு காரியங்களையும் திமோத்தேயு காண்கிறார். இடைவெளியில் மக்கள் சிதறி செல்லவில்லை, ஏற்படுத்தி விசுவாசத்தின் மீது ஆழமாக அவர்கள் கட்டி எழும்பி இருக்கிறார்கள் என்பதை காண்கிறார். கண்டதை அப்படியே வந்து பவுலிடம் சொல்கிறார். பவுல் ஆனந்தத்திலே, என் அன்புக்குரிய தெசலோனிக்கு மக்களே, நீங்கள் தான் கடவுளுக்கு முன்னால் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என விளங்குகின்றார். ஆனால் இயேசுவின் வருகை எப்பொழுது இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அதைதான் இன்றைய நட்சத்திரத்தில் நாம் ஆசிக்க கேட்கிறோம். விழிப்பாயிருங்கள், ஏனென்று சொன்னால் யாரும் கணித்திடாத நேரத்தில், யாரும் அறிந்திடாத நேரத்தில் இறைமகன் கீழே இறங்கி வருவார், நம்மையெல்லாம் அழைத்து செல்வார். ஆகவே துன்பம் உங்களை வீழ்த்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் இறைமகன் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இறங்கி வர இருக்கின்றார். அவர் வருகின்ற நேரம் யாருக்குமே தெரியாது. நாம் நம்பிக்கையில் சோர்ந்து போகாமல் அவருக்காக காத்திருந்தோம் என சொன்னால் நிலை வாழ்வுக்குரிய மக்களாக மாறுவோம் என்பதை பவுல் ஆழமாக நம்பினார். நம்பினதை திமோத்தேயு வழியாக, சீலா வழியாக, தன் கடிதங்கள் வழியாக அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். எப்பொழுது அந்த மக்கள் இன்னும் நம்பிக்கையில் ஆழமாக இருப்பதை அறிந்து கொள்கிறாரோ அவர் பெருமகிழ்ச்சி கொள்கிறார். ஆண்டவரை குறித்து அவர்கள் நன்றி சொல்கிறார். இன்னும் அந்த மக்கள் எதில் நிறைவு பெற வேண்டுமோ அவற்றை அவர்கள் அடைய வேண்டும் என சொல்லி இரவும் பகலும் அள்ளும் பகலுமாக அவர் ஜெபிப்பதை நாம் காண்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த இடைவெளி பவுலின் காலத்தில் மட்டும் இருந்தது அல்ல, நம்முடைய காலத்திலும் சமகாலத்தில் நாம் இதை பார்க்கலாம். 21 குறிப்பாக 2020-21 இடைவெளியின் ஆண்டுகளாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் நாடுகளுக்கு நாடு ஒரு இடைவெளி, மாநிலங்களுக்கு மாநிலம், மாவட்டங்களுக்கு மாவட்டம், உறவுகளுக்கு உறவு, பள்ளிக்கும் அறிவுக்கும் இடையில் என சொல்லி இந்த பெருந்தொற்று நமக்கெல்லாம் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்கி இருக்கின்றது. நாம் சாலைகளை பயணிக்கின்ற பொழுது நமக்கு முன்னால் சில வாகனத்தில் இவ்வாறு எழுதியிருக்கும், இடைவெளி விட்டு வரவும் என சொல்லி. நம்முடைய வாழ்க்கை பயணமும் இன்று அப்படியாகத்தான் மாறி போயிருக்கிறது. மனிதருக்கு மனிதன் அச்சத்தோடு பார்க்கின்ற சூழல், ஒருவருக்கு ஒருவர் இயல்பாகவே இடைவெளி விட்டு தள்ளி வாழ்கின்ற சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த சூழலில் மனிதனுக்கு மனிதன் மட்டுமல்ல, மனிதனுக்கும் கடவுளுக்கு மத்தியிலும் ஒரு இடைவெளி உருவாகி இருக்கின்றது. அரசின் கட்டுப்பாடுகள் எல்லாம் வழிபாட்டு தலங்களை தான் அடைக்க வேண்டுமே ஒழிய நம் வழிபாடுகளை ஒரு நாளும் அடைக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைவெளியில் பயணிக்கவில்லை. கத்தோலிக்க திருச்சபை மிக ஆழமாக சொல்கின்றது, நாம் பயணிக்கின்ற திருச்சபையாகும். கிறிஸ்துவின் முதல் வருகைக்கும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கும் இடையில் நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில், இந்த பெருந்தொற்று காலத்தில் இறப்புகள், நாம் சந்தித்த இழப்புகள், வேலையின்மை, வறுமை, கஷ்டம், கவலை எல்லாவற்றையும் நாம் தெசலோனிக்க மக்கள் அனுபவித்த கஷ்டங்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். எப்படி அந்த மக்கள் அந்த கவலைகளுக்கு கண்ணீருக்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்களோ அதே போல நாமும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் நமக்கான படிப்பினையாக இருக்கின்றது. நாம் ஒரு காலத்தில் ஊர் கூடி தேரெழுத்தோம், அருட்சாதனங்களை இணைந்து கொண்டாடினோம், திருமண நாளில் உறவுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தோம். இறப்பு என சொன்னால் பகைவரு கூட முன்வந்து நின்று அழுது மன்றாடினார். ஆனால் இன்றைய நாளில் யாருமே இல்லை. மனிதன் தனிமையில், யாருமில்லா இடைவெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த நாட்கள் நமக்கும் இறைவனுக்குமான இடைவெளியை ஒரு நாளும் அதிகரிக்கவே கூடாது. அதுதான் முக்கியம். ஏனென்று சொன்னால், நற்செய்தியில் நாம் படிப்பது போல கடவுள் எப்பொழுது வருவார் என்பதை யாருமே அறுதியிட்டு சொல்ல முடியாது. கடவுள் வருவதை நாம் நமக்கு கணக்கிட்டு நாளை பார்த்து கொள்ளலாம் என தள்ளி போடுதல் நலமான காரியமாக இருக்காது. எப்பொழுதுமே ஆண்டவருடைய காரியங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி விளியத்தில் இடைவெளிகள் கடவுளை விட்டு மக்கள் பிரிந்து செல்வதற்கு மிகப்பெரிய காரணமாய் அமைந்திருந்ததோ, இந்த பெருந்தொற்று காலத்திலே அரசின் கட்டுப்பாடுகளும் மூடி கிடக்கும் வழிபாட்டு தடங்களும் அருள்சாதன கொண்டாட்டங்கள் இல்லாமல் நாம் தனிமையிலே பூட்டப்பட்டிருக்கும் அறையில் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் நம் நம்பிக்கையை ஒரு காலமும் குறைத்து விடாமல், நம் நம்பிக்கையிலிருந்து வழிமாறி சென்று விடாமல், ஒரு காலத்தில் கட்டுப்பாடுகள் விலக்கப்பட்டதும் கூட ஏன் கடன் திருநாளில் நான் திருப்பள்ளிக்கு செல்ல வேண்டும், பெருந்தொற்று காலத்தில் நான் சென்றேனா, திருப்பள்ளிக்கு சென்றால்தான் இறைவன் நம்மை தேடி வருவாராம், ஒரு காலத்தில் தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்க சொன்னார்கள் என சொல்லி இடைவெளியை நாம் நியாயப்படுத்துதல் சரியாக இருக்காது. ஆனால் வழிபாட்டு தலங்கள் மூடியிருந்தாலும் பக்தி முயற்சிகள் காலம் தாழ்த்தப்பட்டாலும் வழிபாடும் பக்தியும் ஒரு நாளும் நம்மை ஆண்டவரிடமிருந்து தள்ளிப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால், நாம் உடலை சார்ந்தவர்களாக அல்ல. புனித பவுல் இப்படியாக சொல்லுவார், தெசலோனிக்கர் எழுதிய முதல் கடிதத்தில் 3வது அதிகாரத்தில், நான் உடல் அளவில் தான் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறேன், ஆனால் உள்ள தளவில் நான் என்றும் உங்களோடு இணைந்திருக்கிறேன் என சொல்லி. இந்த பெருந்தொற்று காலத்திலே நாம் நம்முடைய இறைவனிடமிருந்து உடல் அளவிலே, இறைவனுடைய ஆலயத்திலிருந்து உடல் அளவிலே பிரிந்திருந்தாலும், பவுல் சொல்வது போல உள்ள தளவில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் நாம் அவருக்காக தயார் செய்த மக்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் அவரை முகமுகமாய் காண்பதற்கும், வான்வெளியிலே அவரை கண்டு துதிப்பதற்கும், கோடான கோடி வானத்துதர்களோடு நாமும் ஆண்டவரை தூயவர் தூயவர் தூயர் என போற்று வருகின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பார். மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய இறைவனோடு எந்நாளும் சேர்ந்து வாழ்கின்ற நிலையான வாழ்க்கையும் கொடுப்பார். ஆகவே திருத்தந்தை புனித 2 ஜான்பால் சொல்லுவார், நாளை என்பது உண்மையில் நாளை தொடங்கவில்லை, உண்மையில் அது இன்றே தூங்குகிறதை சொல்லி காலம் தாழ்த்தாமல் ஆண்டவருக்குரிய காரியங்களில் சமூக கட்டுப்பாடுகளை முன்னிறுத்தி நம்முடைய ஆன்மீக காரியங்களை நியாயப்படுத்தாமல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் எந்தவிதமான இடைவெளியுமின்றி நாம் நம்பிக்கையில் இணைந்திருப்போம். உண்மையில் ஆண்டவர் தாமே தெசலோனிய மக்களை இணைத்தது போல, நம்பிக்கையில் கட்டி எழுப்பியது போல நம்மையும் அவர் நம்பிக்கையில் கட்டி எழுப்புவார். ஒருவேளை நாம் தளர்ந்து போனார், ஆண்டவர் தாமே நம்மை திடப்படுத்துமாய். இந்த திருப்பலியில் அதற்கான வரத்தை வேண்டுவோம். ஆமேன்.
சிந்தனை சொல் செயல் பலியாய் மாற்றிடுவாய் தலைவா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இது எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயிலுள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்த வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயாது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருகுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே,